தென்றல் மே 2012 இதழில் ஆர் பொன்னம்மாள் அவர்களின் பொன்னி என்னும் கதை. இது ஒரு எழுத்தாளர் சிறுகதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். 17ஆம் நூற்றாண்டு நெல்லை மாவட்டத்து கடையம் கிராமம். தெலுங்கு வடுகர் இனத்தைச் சேர்ந்த பொன்மாரி பிரசவவதியால் துடித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுடைய கணவர் அலஞ்ச பெருமாள் வீட்டுக்கு வெளியே தவித்தபடி நடை போடுகிறார். எல பெருமாளு, ஏன் இப்படி அலையுற? நீ இப்படி அலையிறதால உன் பொஞ்சாதிக்கு வலி குறைஞ்சிருமாக்கும். பூமியில சனிக்கிற நேரம் வந்தா அரை நொடி கூட சிசு வயிற்றுல தங்காது. கல்யாணி அம்மா, கோமதி அம்மா, இந்த தடவையாவது பொண்ணு பிறக்கணுமேனு வேண்டிக்க என்றார் பெருமாளின் சித்தப்பா. போ சித்தப்பு, இப்படித்தான் ஒவ்வொரு தடவையும் வேண்டிக்கிட்டு 7 ஆம்பளை பிள்ளை பிறந்தாச்சு. 7 சாய வெட்டிக்கு நடுவுல ஒரு பாவாடை காய வேண்டாமான்னு ஆத்தா புலம்புறா. 1000 தான் மணிமணியா மருமகளை கொண்டாந்தாலும் ஒரு மகளுக்கு 7 வருமா? அழுத்து கொண்டார் பெருமாள். குழந்தை எழும் சப்தம் சங்கீதமாய் ஒலித்தது. டேய், இந்த வாட்டி பொட்ட புள்ளதான், குரலே சொல்லுதே. பஞ்சமி திதி மீன ராசி, ரொம்ப அதிர்ஷ்டமாயிருக்கும்லே. உற்சாகமானார் பெரிய மாமன். பிறந்தது பெண்தான். அதன் தங்க நிறத்தை பார்த்து பொன்னிறத்தாள் என்றே பெயர் சூட்டினர். பொத்தி பொத்தி வளர்த்தனர். குமரி பருவமும் வந்தது. மதுரை ஆண்ட திருமலை நாயக்கரின் உறவினரான தளவாய் நாயக்கரின் புதல்வன் இணைசூர பெருமாள் கட்டிலம் காளை. குற்றால அருவியில் குளித்தவன் சிநேகிதர்களோடு வான தீர்த்தம் புறப்பட்டான். வழியில் கடையும் சுனைக்க வந்து நீராடியவன் கண்ணில் ஸ்நானம் செய்துவிட்டு தோழியருடன் திரும்பிய பொன்னிறத்தாள் சிக்கினாள். வைத்த கண்ணை எடுக்க மாட்டாமல் திணறினான். குட்டி, உன் பேர் என்ன? இத பாருங்க, இந்த குட்டி கிட்டிங்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். என் மேல ஆசைப்பட்டா எங்க அப்பா கிட்ட வந்து முறப்படி பொண்ணு கேளுங்க. குதிரை மேல வந்தவரானாலும் என் பிறந்த வீட்டை மதிச்சு பேசணும். கடையும் அலஞ்ச பெருமாள் மகனா என்று வெட்டு ஒன்று துண்டுரெண்டாக பேசினாள் பொன்னி. வானதீர்த்தம் ஆடாமலேயே நண்பர்களுடன் மதுரை திரும்பினான் குமரன். அவன் தந்தையிடம் நடந்ததை சொன்னார்கள் நண்பர்கள். மகனின் ஆசையை தீர்க்க சீர்வரிசையோடு கடையம் வந்தார் தளவாய் நாயக்கர். பொன்னியின் அதிர்ஷ்டத்தைக் கண்டு ஊரே வியந்தது. தளவாய் குடும்பம் என்றால் சாதாரணமா? திருமணம் வெகு சிறப்பாய் நடந்தது. 7 சகோதரர்களும் பெற்றோரும் பிரிய மனமில்லாமல் பொன்னியை வழி அனுப்பினர். இன்னும் எதை தரலாம் என்று இவர்கள் யோசிக்க, எதுவுமே வேண்டாம் என்று தளவாய் மறுக்க, இப்படியும் சம்பந்திகளா என்னும்படி கூடி கழித்தனர் இருவீட்டாரும். மனைவியிடம் உயிரியே வைத்திருந்தான் கணவன். அவனை பெற்றோரோ மருமகளை தாங்கி தடுக்கிட்டனர். பொன்னி கருவுற்ற செய்தி கேட்டு பிறந்த வீட்டார் குதூகலித்தனர். மதுரையில் சீமந்தம் வளைகாப்பு எல்லாம் சிறப்பாக நடந்தது. பிறந்த வீட்டில்தான் பிரசவிப்பேன் என அடம் பிடித்த பொன்னி, வசதி என்ன வசதி, எங்க ஊர்ல தானே எங்க ஆத்தா 8 புள்ளப்பத்தாங்க என்று வாதிட்டாள். வேறு வழி இல்லாமல் மனைவியை பெற்றோருடன் கடையத்துக்கு அனுப்பி வைத்தான் இணைசூரன். பொன்னிக்கு 9 மாதம் மாரியம்மன் கோயில் திருவிழா வந்தது. பொன்னி விதைத்த முளைப்பாரி முளை விடவே இல்லையே என பெற்றவள் புதுமினாள். பூனை உருட்டிய பால் பானை உருண்டு சிதறி பால் ஆறாக ஓடியது அவள் வயிற்றை பிசைந்தது. மாலை நேரம் நீராட சுனைக்கு போக விரும்பினாள் பொன்னி. இன்னைக்கு கருக்கல்லே நான் கண்ட சொப்பனமே சரியில்லை. உன்னை பிடிச்சிட்டு போய் பலி கொடுக்கற மாதிரி. வேணாம் பொன்னி, உன் புருஷனுக்கு என்ன பதில் சொல்றது? நிறை சூரி பொழுது சாயிற வேளையிலே சுனைக்கு போறதுங்கிறது நல்லாவா இருக்கும்? மேகம் மூடிக்கிட்டு வருது என்று தாய் தடுத்தாள். ஹை, மழை பெஞ்சா இன்னும் சொகமா இருக்கும். ஏமா நீ தொட்டதுக்கெல்லாம் பயப்படுற? புள்ள பிறந்த பிறகு பிள்ளைக்கு சளி பிடிச்சுக்கவும் போகாதேம்ப. வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்கணும்னா நான் இங்க வந்திருக்கவே வேண்டாமே என்று மகள் அடம் பிடித்தாள். இதற்குள் தோழிகள் பட்டாளம் வந்துவிட்டது. பத்திரம் ரொம்ப நாளை தண்ணியில ஆட்டம் போடாம வெரசா வந்துருங்க என்று எச்சரிக்கை மட்டுமே தாயால் முடிந்தது. குஷியாக புறப்பட்டவர்களை ஒரு குரத்தி எதிர்கொண்டால் தன் உயிர் தோழிக்கு எப்போது கல்யாணம் ஆகும் என்று பொன்னிறத்தாள் அக்கறையாய் விசாரிக்க, அது கிடக்கட்டும், உன் கையை கொடுத்தாயி என்று பொன்னியின் கையை வலுக்கட்டாயமாக இழுத்து குறி சொன்னாள் குரமகள். எப்ப குழந்தை பிறக்கும் என்று உறுத்தி வினவ, நாளைக்கு உதயத்தை குழந்தை பார்க்காதுமா. இன்னைக்கு ராத்திரி கண்டம் உனக்கு தாண்டனுமே. வருண தேவனும் வாயு தேவனும் எச்சரிச்சு போக, பூமிக்கு இறங்குவாங்க என்றாள் குரத்தி. தோழிகள் கண்களில் தெரிந்த பீதியை பார்த்து கையை இழுத்து கொண்டாள் பொன்னி. போதும், நீ குறி சொன்னது போ என்றாள் பொன்னி. திரும்பி விடுவோமா? ஒருத்தி பயத்தோடு கேட்க, அடச்சே, பாசி மணி விக்கிறவ வயிற்று பொழப்புக்காக உளர்றா, அதை கேட்டு மிரடுறியே. இன்னும் பொழுது சாயலே, ராத்திரி பத்திரமா வீட்டில கதவை அடைச்சிட்டு இருப்போம், வாங்கடி என்று தைரியமாய் முன்னே நடந்தாள் அவள். சுனையில் ஆனந்தமாய் ஒருவருக்கொருவர் நீரை வாரி எரிந்து கேலி பேசி திளைத்து நீராடினர். திடீரென வானம் இருண்டது. உயி உயி என்று காற்றும் சேர்ந்து கொண்டது. தூரல் தொடங்கியது. போதும் போவோம், ஒருத்தி கரையேற எல்லோரும் அவளை பின்பற்றி துணியை பிழிந்து உடித்துக் கொண்டு புறப்பட்டனர். மழையும் காற்றும் வலித்துக் கொண்டிருந்தது. தோழிகளுக்கு சீக்கிரம் ஊருக்குள் நுழைந்துவிட வேண்டும் என்ற அவசரம். வேகமாக முன்னே நடந்தார்கள். அந்த வேகத்துக்கு பொன்னியால் ஈடு கொடுக்க முடியவில்லை. மூச்சிறைத்தது. ஒரு புளிய மரத்தடியில் ஆசுவாசப்படுத்திக் கொள்ள ஒதுங்கினாள். காட்டாளம்மன் கோயில் பூசாரி உருளியில் பச்சரிசியுடன் போய்கொண்டிருந்தவர் கண்களில் பொன்னி பட்டாள். ஏந்தாயி, மழை வலுக்குதில்ல, சூலி பொண்ணு வீட்டுக்கு போ, நிக்காத என்று சொல்லிவிட்டு அவர் கோயிலை நோக்கி போனார். காட்டாளம்மன் கோயிலில் கள்வர் கூடியிருந்தனர். மாந்தரிகன் சுழலை முத்து பூதமாரண சக்கரத்தை வைத்து பூஜை போட்டுக் கொண்டிருந்தான். கிடா சூழ் பன்றி எல்லாம் கட்டப்பட்டிருந்தன. இங்க என்ன பண்றீங்க? பூசாரி கேட்டார். இந்த கோயிலே புதையல் இருக்காம், சாமியாடி சொன்னான், அதை எடுக்கத்தான் பூசை என்றான் மாரித்தேவன், அவன் கள்வர்களின் தலைவன். டேய் பூசாரியை விடாதீங்க, அவன் பொஞ்சாதியே 10 வருஷம் கழிச்சு உண்டாயிருக்கா, தலைச்சூலி பொண்ணு பறி கொடுக்கணுமே என்று சுடலை முத்து ஞாபகப்படுத்த பூசாரி கழுத்தில் அரிவாளை வைத்தான் மாடத்தேவன். பூசாரி நடுநடுங்கி உருளியை கீழே போட்டான். ஐயோ என்ன விட்டுடுங்க, உங்களுக்கு எலசா ஒரு தலைச்சூலி பொண்ணை நான் காட்டுறேன் என்றான். கள்வர்கள் அவனை இறுக்கி பிடித்தபடி நடக்க தூரத்தில் இருந்தபடி அவன் புளிய மரத்தடியில் இருந்த பொன்னியை அடையாளம் காட்டிவிட்டு ஓடிப்போனான். எங்க மாட்டை பாத்தியா என்றபடி வந்த கள்வர்களை பொன்னி நம்பினாள். இல்லையே அண்ணே, காத்து மண்ணை வாரி அரைக்குது, தசையே தெரியல, ஊர் எல்லா வர துணைக்கு வர்றீங்களா? அப்பாவியாக கேட்டாள். தங்கச்சி, அது சுத்து பாத, சுருக்கு வழி நாங்க காட்டுறோம் என்று திசை மாறி அவளை அழைத்து சென்றனர். பொன்னிக்கு சந்தேகம் வந்தது. சுருக்கு பாதை என்றார்கள், இவ்வளவு நேரமாவா ஊர் வரவில்லை? அண்ணே, என்னை நகைக்காகத்தானே கூட்டி போறீங்க, திருகாணி மூக்குத்தி கல் தாலி முதற்கொண்டு எல்லாத்தையும் கலட்டித்தானே, என்னை விட்டுடுங்க என்று அழுதாள். அட புரிஞ்சுக்கிட்டியா, இதுவும் இருக்கட்டும், தங்க கட்டி போதையில் எடுக்க ஒரு நிறை சூழிய பழி கொடுக்கணுமா, முரண்டு பண்ணாம வா, அவளை நெட்டி தள்ளினான் ஒருவன். அம்மா கண்ட விடிகாலை கனவு பறித்து விட்டதே, குறைத்து சொன்னபடி வருணனும் வாயுவும் வந்து விட்டார்களே, காலனும் வந்து விடுவானோ, ஆசை கணவனின் முகமும் அன்பு சகோதரர்கள் முகமும் அவளுக்கு நினைவிற்கு வந்தது. இதோ பாருங்க, நான் தளவாய் நாயக்கர் மருமக, என் மாமாவுக்கு சமாசாரம் தெரிஞ்சா உங்க தலைய சீவி விடுவாங்க, நான் செத்து போனா உங்களை சும்மா விடுவேனா, பழையனூர் நீலி மாதிரி உங்க 61 சாதியையும் சீரழிப்பேன் என்று மிரட்டி பார்த்தாள். இதற்கெல்லாம் மசிகிறவர்களா அவர்கள்? எங்களுக்கு பேய கட்ட தெரியாதா? ஒருவன் சிரித்தான். அவளை கட்டி வைத்து பன்னீரில் நீராட்டி இருவாட்சி மாலை போட்டனர். அதற்கு முதல் நாள் மதுரையில் துர்சகனங்கள் கண்ட தளவாய் நாயக்கர் மருமகளின் க்ஷேமத்தை அறிந்து வர மகனை அனுப்பி வைத்திருந்தார். வீட்டுக்கு வந்த மருமகனை வரவேற்று உபச்சரித்த பொன்னியின் பெற்றோர், உடம்பெல்லாம் கசகசன்னு இருக்குன்னு சுனைக்கு சிநேகிதிகளோட போனா வந்துருவா என்றனர். தோழிகள் ஒவ்வொருவராய் வந்துவிட்டனர். ஆனால் பொன்னியை காணோம். காற்றும் மழையும் அவர்களை கலங்க வைத்தன. லாந்தர் விளக்குகளுடன் 7 சகோதரர்களும் இணைசூரனும் அரஞ்ச பெருமாளும் உறவையர் பட்டாளமும் அறிவாள் வேல் கம்புகளுடன் பொன்னியை தேடி புறப்பட்டனர். எதிரே வந்த காட்டாளம்மன் கோயில் பூசாரி, ஐயா அவங்க 61 பேர், கையிலே வீச்சறிவா, நான் ஒத்தாள் எதிர்க்க முடியுமா? பொன்னிறத்தாளை பலிகொடுக்க அழைச்சிட்டு போறதை பார்த்தேன், அதான் விபரம் சொல்ல ஓடி வந்தேன் என்று சொல்லி முந்திக் கொண்டான். கோயில் முன்னால் தலைவாழை இலையில் இறந்திருந்த குழந்தையை பார்த்ததுமே பாதி செத்துவிட்ட இணைசூரன் உள்ளே பொன்னியின் சடலம் கண்டு சூலத்தை நெஞ்சில் பாய்ச்சி கொண்டான். 7 சகோதரர்களும் உடன் பிறந்த ஒரே தங்கையை காப்பாற்ற வக்கற்று போனோமே என்று உயிரை மாய்த்து கொள்ள பெற்றோர் அதிர்ச்சியில் மடிந்தனர். ஆயுதங்களுடன் ஆவேசமாக வரும் கூட்டத்தை கண்டதுமே கள்வர்களும் மாந்திரிகனும் அடர்ந்த கருவேலம் காட்டுக்குள் ஓடி மறைந்தனர். ஆக புதையல் எதுவும் எடுக்க முடியவில்லை. ஆனால் கள்வர்கள் அத்தனை பேரையும் மாந்திரிகனையும் பொன்னியின் ஆவி பழி வாங்கியது. நோய் கண்டு ரத்தம் கக்கிய அத்தனை பேரும் இறந்தனர். காட்டி கொடுத்த பூசாரியையும் பொன்னி விடவில்லை. உடல் உபாதையால் அவன் துடித்துடித்தான். அவன் மனைவி, தாயே உங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை மிக பெரியதுதான், சாந்தி கொள்ளுங்கள், தெய்வமாக எங்களை காப்பாற்றி எங்கள் பூசையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என கதற பொன்னிறத்தாள், குமரி மாவட்டத்தில் முத்தாரம்மான் கோயிலிலே என்னை பிரதிஷ்டை பண்ணி கொடை விழா நடத்துங்க, நான் குளிர்ந்து போவேன் என்று கோடாங்கிக்காரன் மேல் அருள் வந்து வாக்கு சொல்ல அப்படியே செய்தனர். காக்கும் தெய்வமானால் பொன்னி, இதுதான் அம்மனான பொன்னியின் கதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.